بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அருமையான ஒன்று கூடலிலே துஆக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை மாத்திரம் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும், துஆக்கள் என்ற தலைப்பை பொறுத்தவரைக்கும் எங்களில் கேட்காத நபர்கள் இருக்க முடியாது. துஆக்களுடைய ஒழுங்குகளை இப்பொழுது நான் சொல்வதற்கு முன்னாலேயே உங்களால் என்ன செய்ய முடியும், ஓரளவாவது சொல்ல முடியும் என்கின்ற அளவில் துஆக்களை பற்றிய மார்க்க உரைகள் நிறைய கேட்டிருப்போம். இன்னும் சொல்ல போனால் துஆவில் கூடுதலாகவே நாம் என்ன செய்திருப்போம், கவனம் செலுத்தியிருப்போம். அந்த துஆக்களுடைய சட்டங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன, அது சம்பந்தமான ஹதீஸ்கள் என்ன, எப்பொழுது அங்கீகரிக்கப்படும், எப்பொழுது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது போன்ற செய்திகள், சிறப்பான நேரங்கள் என்ன, இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்திருப்போம், படித்திருப்போம். அவைகளை நீட்டுவதாக இந்த தலைப்பு இன்ஷால்ல அமையாது. மாற்றமாக அப்படியெல்லாம் நம்ம விளங்கி இருந்த நாம் இன்னும் துஆவின் என்பதில் எண்ணில் அதிகமானவர்கள் உயிரோட்டம் இல்லாமல் இருப்பதை காண முடியும். துஆ கேட்பதிலோ துஆவுடைய விஷயத்தில் ஒரு உயிரோட்டத்தோடு செயல்படுவதிலோ அதிகமானவர்கள் இல்லை என்பது உண்மை. துஆ கேட்கின்ற பொழுதே எண்ணில் அதிகமானவர்கள் நாம் உணரலாம். அது வந்து கேட்காவிட்டால் அவ்வளவு நல்லதில்லை என்பதற்காக நிறைய பேர் துவா கேட்கின்றவர்கள் தான் என்ன செய்யறாங்க, எங்கெல்லாம் இருக்கிற ஒரு மும்மினா இருந்து கொண்டு நம்ம துவா கேட்காமிக்கிறது நல்லதில்லை என்பதற்காக துவா கேட்கக்கூடியவர்கள், அது போல ஒரு கிழமையா ஒரு வாரமாக எந்த துவாவும் கேட்கவில்லையே இந்த ஞாபகம் வந்து இன்றைக்கு ஒரு துவா என்ன செய்வோம், நம்ம கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி கேட்கக்கூடியவர்கள், அது போல ரமலான் வந்து நம்ம துவா கேட்காம இருப்பது அவ்வளவு நல்லதில்லை அப்படி என்று நினைத்து துவா கேட்கக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். துஆவில் கவனம் இல்லாமல் நாம் நிறைய இருக்கிறோம் என்பதற்கு இந்த தொழுகைக்கு பின்னால் பள்ளியில துஆ கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனிநபர்களுடைய அந்த துஆவுடைய ஈடுபாடு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு வேளை சிலர் செய்து கொண்டிருப்பாங்க துஆ கேட்கிற நேரத்திலேயே, துஆ கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே நம்ம விசிட் பண்ண வந்த நண்பர் எழுப்பி போக போகிறாங்க வணங்கிட்டா அப்படியே எங்களை துஆவை நண்பர் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி என்ன செய்வார்கள், துஆவிலே செய்யக்கூடிய நண்பர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படின்னா ஒரு ஈடுபாடு இல்லை, இதை உற்றக்கூடாது அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, உற்ற விட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு அது ஒரு சிந்தனை பாங்கிலே துஆ செய்யக்கூடியவர்கள் நம்ம நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், ஒரு ஈடுபாடு, அந்த துஆவிலே ஈடுபாடு இல்லாமல் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், மிக முக்கியமாக ஒன்று துஆவை பற்றிய சரியான புரிதல் இன்மை என்பது ஒரு பகுதி, அதைதான் இங்கே வழங்கப்படுத்தப் போகிறேன். இன்னொன்று காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அதாவது ரிசல்ட்டுகளையும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தீர்வுகளையும் முயற்சிகளோடு படைத்திருக்கிறோம். முயற்சி செஞ்சா தீர்வு கிடைக்கும், முயற்சி செஞ்சா அவருடைய விளைவு கிடைக்கும். எனவே முயற்சியின் பின்னால் தான் கிடைப்பதை கண்ணால காணக்கூடிய மனிதன் இதுக்கு துஆவுக்கு என்ன சம்பந்தம் என்பதை அவருடைய ஆழ்மனது என்ன செய்கிறது, ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் துஆ கேட்கிறது நம்ம மூமினாக இருக்கிறோம் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா மூமின்களுடைய சிபத்தை சொல்லுகிற நேரத்தில் கூட, அதாவது என்னை அழைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், ஆர்வமும் இருக்கும் அச்சமும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும் அச்சமும் இருக்கும், இந்த ரெண்டும் கலந்ததுதான் என்ன செய்ய வேண்டும், எவ்விடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை அதாவது நாம் இப்படி செய்தியார் அஹமதுல்லா அவர்கள் சொல்வதை போன்று மண் அபுதல்லாஹ் ஹவாஜிகள்யார் அல்லாவை அச்சத்தால் மட்டும் வணங்கியவர்கள், அல்லாவை அச்சத்தால் மட்டும் வணங்கியவர்கள் ஹவாரிஜிகள். எப்ப பார்த்தாலும் என்னது அவர்களுடைய அந்த குரூஜிய தன்மை வந்து அச்சமூட்டுகின்ற தன்மையாக இருக்கும். அதே போன்று அல்லாஹை மண் அபதல்லாஹ் ரஜா ஆசை வச்சு எதிர்பார்த்து இந்த மாதிரி மட்டும் வணங்கியவர்கள் யார், முருஜியார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எதுவும் கலந்த அமைப்பில் தான் நிறை வணக்கம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதன் அதிகமானவர்கள் நீங்கள் பார்க்கலாம் சர்வசாதாரணமாக சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா என்ற துஆ வாகனத்தில் போகல ஞாபகப்படுத்தியும் கேட்காதவங்க இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் பிளைட்ல கேட்க மறந்த நிறைய பேர் இல்லை, பிளைட்ல ஏறிய பின்னால சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா வந்து கேட்க அந்த மரபு வந்து குறிப்பாக அந்த அதாவது அந்த இது காட்டுவாங்களே எப்படி மௌத்தாகினா எப்படி தப்பிடும்,
அந்த மாதிரி காட்டுறதுல குறிப்பாக சொல்லுவாங்க சுபஹான் அல்லதி சக்கர்லனா ஹாதா அப்படின்னு அந்த துவாவை எவ்வளவு குடுன்னு பார்ப்போம். அப்ப நம்ம எதாவது அல்லாஹ் வணங்குறது தெரியுமா? அச்சம் பயம், இதனால இறைவனை வணங்கக்கூடிய தன்மை நம்ம சமுதாயத்தை நீங்க என்ன செய்யலாம் பாருங்க. இரண்டும் கலந்தால்தான் அந்த ஈமானுடைய சுவையை என்ன செய்யும் இருக்கும். அதனாலதான் ஒரு ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹு தாலாவை நம்ம வணங்குற விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் படைக்காவிட்டால் என்னை யாரும் வணங்க மாட்டாங்கன்னா அது அர்த்தமே இல்லை. சொர்க்கம் படைச்சதுனால நீ வணங்குறாய், நரகத்தை படைத்ததுனால வணங்குகிறாய், இந்த ரெண்டும் இல்லாம நீ என்னை வணங்க மாட்டாய் என்பதை ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வணக்கம். அல்லாஹு தாலாவை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கங்கள் தெரியாமல் துஆக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது சில பொழுது என்ன செய்யும் அந்த அதாவது இந்த பகுதி போகும். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுக்கு அல்லாஹ் விட்டாலா ஒன்று இந்த முயற்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துவாவை பற்றிய புரிதல் இல்லை ஒன்று, இரண்டாவது முயற்சிக்கு தான் தீர்வு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால இறைவனுக்கும் துவாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பது போன்ற செய்தால் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் என்ன செய்யும் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற காரணிகளால் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, இந்த துவாக்களில கூடுதலாக அதாவது ஒரு ஒரு ஈடுபாட்டுடன் ஒரு சிறந்த முறையிலான ஒரு அதாவது ஒரு ஆர்வத்துடன் ஈடுபட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், மனதிலே அல்லாஹ்வுடைய ஒரு சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு படைத்திருக்கிறார். அதுக்கு சொல்றது லொஜிக்கல் சிந்தனையோடு எதை எடுத்தாலும் இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் என்று அந்த சம்பந்தத்தோடு படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறது, எல்லா விஷயத்தையும் அப்படி யோசிக்கிறவனால உலகத்தில் வாழலாம். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கணும், அப்படி என்று நினைத்து வாழக்கூடிய நியாயம் இருந்தா மட்டும்தான் அப்படி என்று நினைக்கிறவனால உலகத்தில் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது. ஒரு சில இடங்களில் லொஜிக்கல் மைண்ட் என்ன செஞ்சுக்கணும் அப்படியே மூடிடணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வழங்கப்படுத்துறேன், ஒருவர் வந்து ஒரு புள்ள எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி கவலையில இருக்கிறான், அவனை பத்தி உங்களுக்கு தெரியும் நல்லா படிக்கிறவன் இப்ப அவன் சொல்றாரு பாருங்க இவன் ஃபெயில் ஆயிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வேண்டிய ஃபெயில் ஆகாம வேற என்ன செய்வான் அப்படி சொல்றது நல்லதா? உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? இப்படி போனா இப்படிதான் இதுதான் ரிசல்ட். இப்ப இதை திங்க் பண்ணி துவா கேட்காம இருப்பது நல்லதா அல்லது இப்படி இன்ஷாலாவும் எதிர்காலத்தை என்ன செய்வான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷனா வருவான் துவா கேளுங்க இப்படி சொன்னாலும் அதாவது அந்த லாஜிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாயம் இல்லை, தத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டால் அது பொருத்தம் இல்லை. ஆனா அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம், அல்லாஹ் முத்தால அவன் எதிர்காலத்தை என்ன செய்யலாம் நல்ல ஒருவனாக வர வைக்கலாம். இதை ஒத்த இடம் யாரும் அங்கே அந்த அடிப்படையில் தத்துவமாக யோசித்துக் கொண்டிருப்பது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நான் தத்துவமா தான் யோசிப்பேன் என்றவனால நிம்மதியா வாழ முடியாது. அதே போல ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதாவது இது மரணிக்கின்ற நோய், அந்த மாதிரி ஒரு நோயில் ஒருவர் அவரை நீங்க விசிட் பண்ண போறீங்க, நீங்க எதை எடுத்தாலும் தத்துவமாகவே யோசிக்க கூடியவர் அந்த இடத்துல என்ன சொல்லணும், இது நீங்க கடைசிதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு துவா கேட்கலாம், உங்களுக்கு ஒரு துவா கேட்கலாம் ஆனா வாய்ப்பு இல்லை, நான் வந்து அர்த்தம் இல்லாம துவா கேட்டு வேலையில் இறைவன் இஸ்லாம் சிந்திக்க சொல்லியிருக்கிறது. இப்படி அந்த இடத்துல பதில் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை, உங்களுக்கு அதே வாழ்க்கை தான் வரும். உங்களோட சேர்றவர்கள் ஒரு 10 பேர் எப்படி இருப்பா, உங்களுக்கு அதே மாதிரி துவா தான் என்ன செய்வான் சொல்லக்கூடியதா இருப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு அப்படி துவா கேட்டாங்க, குணமாகிடும் அவர் இருக்கக்கூடிய அவ்வளவு உச்சகட்ட ஒரு முதிய வயதில் அவ்வளவு பெரிய சோதனையில் இருக்கிறாங்க. அவர் பார்த்து கேட்கிறாரு, தகூர் நான் வந்து குணமா, அவருக்கு அந்த சிந்தனை வந்து தத்துவம், அப்ப நான் குணமாக போறேன்னா இல்ல இது வந்து எனது பல் அதாவது பல்கிய சும்மா தகூர், இது வந்து ஒரு கொதிக்கக்கூடிய காய்ச்சல், இது வந்து ஒரு கொதிக்கக்கூடிய காய்ச்சல் யாருக்கு, ஒரு இட்டு போய் இந்த மாதிரி மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சேகுக்கு ஒரு வயலுக்கு இருக்கு சுதீர்கள் குமோல் அவரை வந்து கபரை சந்திக்க வைக்கக்கூடிய காய்ச்சல் இது அப்படின்னு அவர் பதிக்கலாம். ரசூலாவுக்கு இருக்கிறாரு, ரசூலா ஒரு துவா கேட்டாங்க, அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன, இந்த காய்ச்சல் ஒரு நாள் குணமாக போறதில்லை நேர கபருக்கு போகக்கூடிய காய்ச்சல் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதன் அப்படியே ஆகட்டு பண்ணாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதன் ஏன்னா நீங்க தத்துவமா யோசிக்கிறவர் தானே அதனால அப்படியே கேட்டோம். ஆகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பார்த்தோம். இது எங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க வீட்டுக்குள்ள வராங்க. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு ஜெயித் ரசூலுல்லாஹி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து கிடைக்கப்பட்டவர். பின்னர் ரசூலா விடுதலை செய்யறாங்க, அவருக்கு உசாமா என்னது ஒரு பிள்ளை இருந்தார்கள். அப்ப ஜெயிதை பத்தி அவர் அடிமையாக இருந்து விடுதலையாக வேண்டதுனால அவரை பத்தி ஒரு சில மக்கள்கிட்ட காவிர்கிட்ட தவறான சில செய்திகள் அவரை பத்தி என்ன செஞ்சு இருந்தது, உசாமா அவருடைய பிள்ளை இல்லை, உசாமா ரபி அல்லா வந்தவர்கள் அவருடைய பிள்ளை இல்லை தவறான செய்திகள் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றுலாவில் சில மாறாங்க முதலஞ்சி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த அதாவது கிளாபாலும் பிரபல்யமானவர்களாக இருந்தார்கள். ஆள் அடையாளம் சொல்றதுல பரம்பரை அடையாளம் சொல்றதுல பிரபல்யமாக இருந்தார்கள். அப்ப உசாமாவும் ஜெயிலும் தூங்கி கண்டிருக்கிறாங்க. போர்வை போட்டப்பட்டிருக்கிறது. நாலு கால் வழங்கு ரெண்டு பேர் தூங்கி கண்டிக்கிறாங்க. அவர் விரல பார்த்தவர், அவருக்கு யாருமே தெரியாது, விரல பார்த்தவர் இந்த ரெண்டு காலும் இந்த ரெண்டு காலில் இருந்தா உருவாகிக்கணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் கடுமையான மலர்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் நீங்க பார்க்கவே என்ன சொன்னார்? இந்த ரெண்டு காலம் இந்த ரெண்டு காலத்துக்கு வந்து சொன்னார்கள். மிக சந்தோஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துறை அங்கீகரித்தார்கள். அவருக்கு ஒரு திறமை இருக்கு என்று செஞ்சாங்க, அங்கீகரித்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி வழங்கல. இந்த காலத்துலா இந்த காலம் ரசூலுல்லாஹி வழங்கிட்டா. இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல சிந்தனையாளர் தத்துவையாளர் நம்ம கேட்கக்கூடியவர் அது எப்படி இப்படி சொல்லலாம், உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கேட்டால் பதில் இல்லைதான். அப்படி கேட்டா என்ன நடக்கும்? அது சார் நான் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் அவங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டேன், அவர் போயிடுவாரு. யாரும் சந்தோஷம் போயிடும், இதோட சந்தோஷம் என்ன செய்யும் போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பகுத்தறிவு பூர்வமானது. அதே நேரத்தில் பகுத்தறிவு பூர்வம் என்றால் எந்த இடத்துக்கு வரைவிலக்கணும் இஸ்லாம் கொடுத்திருக்கு. பகுத்தறிவு பூர்வம் என்றால் என்ன என்பதற்கு வரைவிலக்கணும் இஸ்லாம் கொடுத்திருக்கு. துஆல உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன செய்யறது, யோசிக்கிறது தத்துவம். அந்த இடத்துல இந்த போன்ற மூன்று பிரச்சனைகளை எங்கள் சமுதாயத்தை நீங்க நினைச்சு காணலாம். இப்ப இந்த தியரியை நீங்க புரிந்து கொண்டீர்கள் சொன்னால், துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை ஏன் என்பதற்கு ஒரு சில துவாவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்ய விளங்கப்படுத்துகிறேன். என்னென்ன மாதிரியெல்லாம் நாங்கள் இந்த துவாவுடைய விஷயத்தில் இவைகளை சம்பந்தப்படுத்தி இருக்கிறோம், அந்த இடத்துலதான் நாங்கள் பிழைவிடுகிறோம் என்பதை உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், துவாதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது துஆ தான். ஒரு முக்மினுடைய வாழ்க்கை என்பது துவா. அவனது வணக்கம் அனைத்துமே துவா தான். அவனது வணக்கம் அனைத்துமே துவா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், என்ன இபாதத்தை செய்தாலும் சரி அது ஒரு பிரார்த்தனை தான். கஷ்மீர் கட்சி அதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்ன செய்யறோம், நம்ம கேட்பது எல்லாமே துவா தான். என்ன செய்யறோம், நம்ம அதுல கேட்கிறோம், கேட்கறது எல்லாமே துவா தான். கையேந்தி நம்ம கேட்டாலும் அதுவும் துவா தான். ஹஜ்ஜிக்கு போனாலும் நம்ம கேட்பதெல்லாம், எந்த வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இறைவனுக்கு நீ என்ன உங்களோட உள்ள என்ன கேட்குது அதை செஞ்சுட்டு, யாவெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தந்துரு, யாவெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுத்து உள்ள என்ன செய்வோம், எந்த இபாதத்தை செய்தாலும் கேட்டுவிடு. எனவே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை என்பது முழுமையாக பிரார்த்தனையாகத்தான் இருக்க வேண்டும். பிரார்த்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால், இந்த உலகம் என்பது இறைவனுடைய முழு அவனுக்கு சொந்தமானது, அவன் அமைத்தது, அவனுக்கு தான் அவனுடைய முழு ரகசியங்கள் நம்ம செய்யும். இந்த உலகத்துடைய ரகசியம் என்ன, எந்த கதவு தட்டினா எந்த கதவு திறக்கும், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, இந்த நல்ல பாதையால் போனால் எந்த கெட்ட பாதை வந்து கிடைக்கும், இந்த மோசமான பாதையில் நினைக்கக்கூடிய பாதையால் போனால் எந்த நல்ல பாதை வந்து எங்களை சந்திக்கும், யாருக்கு தெரியும். எல்லாமே இறைவன் அறிந்து வைத்திருக்கிறார். என்னதான் இந்த உலகத்தில் நம்ம எதிர்காலத்தில் பெரிய முயற்சி எடுத்து முன்னேறிவிட்டாலும், இந்த உலகத்தில் ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுக்க என்ன செய்யல, அறிந்து கொள்ளவே இல்லை. இந்த உலகத்துடைய அப்ராறுகள் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. முழுமையாக யாருடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நீங்கள் பார்க்கலாம், நல்ல வசதி நல்ல சந்தோஷத்துக்குரிய எல்லா காரணங்களும் அவர்கிட்ட இருக்கும், அவரோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஆனா இவருடைய வசதியே இல்லை. ஆனா அதெல்லாம் இருந்தா என்ன சந்தோஷம் கிடைக்கணும், அதை விட சந்தோஷமா சிலர் நினைச்சுவார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி அது மாறிச்சு, இவனை சிந்திக்கக்கூடியவன் அவனை சிந்திக்கக்கூடியவன், ஏன் அது மாறுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இறைவனது கையில தான் அதை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ரகசியமும் எல்லா விதமான மனிதன் உள்ளத்துல இதை போடணும், இதை போடக்கூடாது, எப்படி எடுக்கணும், அதை கூட்டணும், இதை குறைக்கணும் என்ற அந்த மனைவியத்தான சக்திகள் எல்லாம் யாருடைய கையில இருக்கிறது, இறைவனது கையில இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் என்னதான் இந்த உலகத்துல முயற்சிகள் எடுத்து விட்டாலும் எப்படி சம்பந்தப்படணும், எல்லாமே இறைவனது கையில தான் நடக்கிறது, இறைவனுடைய ஆற்றலால் தான் எல்லாம் நடக்கிறது, அவன் தான் கூட்டுகிறான் குறைக்கிற அந்த நம்பிக்கையை வளர்க்கிறது. இப்ப நீங்க மனசா நினைக்கலாம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குதானே, இதே திருப்பி திருப்பி அழுத்தன அதை அடுத்த பக்கம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஒரு விஷயம் விளங்கும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் பதியும். அதற்காக வேண்டி எல்லாம் முழுமையான விகிதாசாரத்தில் விளங்கிச்சே அர்த்தம் அல்ல, முழுமையான அந்த அமைப்புல பதிஞ்சதே அர்த்தம் அல்ல. சில சூழல்கள் உங்களுக்கு விளக்கத்தை கூட்டும், ஓ இது சரிதான் நான் விளங்கி இருந்தேன்டா, இப்படி விளங்கி இருக்கேன்னு நீங்க கொஞ்சம் செய்யும் இந்த வீரியத்தை அதிகப்படுத்தும். சில அனுபவங்கள் சில சூழல்கள் சிறிய வயசுல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா அதே விஷயம் இன்றைக்கும் தெரியும். ஆனா நிறைய அனுபவங்களோட, நிறைய அனுபவங்களோட, நிறைய சூழல்களோட எங்களை வாழ்க்கை சந்திச்ச அந்த அமைப்புகளோட நம்ம என்ன செய்வோம், புரிந்து வைத்துக் கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில இறைவன் தான் எல்லா விதமான ஆற்றலுக்கு உரியவன், அவன் தான் உட்படுத்துகிறான் பிற்படுத்துகிறான் என்பதை நம்ம முழுமையாக செயல்படுத்துகிறோம் என்று கேட்ட நிறைய பேர் இல்லை. வார்த்தை அளவில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், வார்த்தை அளவில் அதை சொல்லுகிறார்களே தவிர அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா, அவர்கள் உண்மையில அப்படித்தான் அந்த ஈமானை நம்பி இருக்கிறார்களா இல்லை என்றுதான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதுல முதலாவது அம்சம் துவாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முதலாவது நம்ம துவால இன்னும் நம்ம ஒரு பரிபூர்ணமாக ஆழ்மனதாக கேட்கக்கூடிய சூழலில் இல்லை என்பதற்கு முதலாவது செய்திய பாருங்கள், துவாக்கள் இன்பம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று என்ன தெரியுமா, ஏன் துவா கேட்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாவுக்கு என்னோட நிலைமை தெரியுமா தெரியாது, தெரியும். ஏன் கேட்கணும், நம்ம சொல்லாமலே அல்லாவுக்கு தெரியும். போற நேரத்திலே அல்லாவுக்கு என்னோட தேவை தெரியும், எந்த அளவுக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு தேவை என்பதை விட தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அது எவ்வளவு தேவை என்பதை யாருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும். அதனால துவா கேட்கல நேரம் சோட்டா முடிச்சது, யாரா உனக்கு எல்லாம் தெரியும், நீயே பார்த்து என்ன செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சிரு அப்படின்னு துவா முடிச்சே அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், நம்ம திருப்பி எதற்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உணர்வு இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல இருக்குது. இதை பெருசாக என்னத்துக்கு இதை விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால சோட்டா அல்லாட்ட அல்லாட்ட அறிவு அறிவு பிரசங்கி தனமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சோமலாட செஞ்சிருந்தது முடிச்சது சிலை. என்ன அது சிலை, காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஒருவன் எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க வாயப்படக்கூடிய எதிர்பார்க்கும் பெருமைக்குரியவர்கள்லாம் பெருமைக்காரன் யாரு, அல்லாஹ்வுதான். பெருமை என்ற வார்த்தை எவன்ட்ட இருக்கக்கூடாது, மனுஷன். ஆனா அதுக்கிற முழு பெருமையான லகுச்சிபிரியா பெருமையுடைய முழு வழியா யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அவ்வளவு பெரிய பெருமை காரணத்துக்கு முன்னால போய் நின்று இப்படியே இருந்துட்டு வந்துட்டோம்னா அவனுக்கு என்ன ஏதாவது தரம் நினைப்பானா, தரம் நினைக்க மாட்டான். ஆனா நம்ம படைத்தோம், அவனுக்கு உணவளிப்பது கடமை என்று பொறுப்பெடுத்து கத்து கண்டிக்கிறான். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு சில விஷயங்களை தந்து கொண்டே இருக்கிறான். ஆனா பெருமைக்குரியவன் என்ன எதிர்பார்ப்பு, சில சூப்பிய சொல்லுவாங்க, ஹத்மி மின் சுஹாரி ஐமுகு பிஹாரி, எப்படி ஹத்மி மின் சுஹாரி ஐமுகு பிஹாரி, நான் ஏன் துவா கேட்கணும், என்னை பற்றி அறிஞ்சவன் எல்லாம் அவன் தான், அதே போதுமானது நான் கேட்பதற்கு, கேட்காதவர்களுக்கு அது போதுமானது, அவரை என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை இறைவனை புகழ்றாரா, இறைவனை புகழ்றாரா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அவர்களோட இந்த அடிப்படைக்கு இது சிக்கலா யோசிக்கிறது. எது தெரிஞ்சவன் கேட்கணும் அப்படின்னு சிக்கலா என்ன செய்யறது யோசிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, உதாரணமாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, நீங்க ஒருவருக்கு ஒரு உதவி கேட்டு போறீங்க, ஒரு ஒரு 1000 ரியால் எடுப்போம், 2000 ரியால் எடுப்போம் கேட்டு போறீங்க, நீங்க ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டாம் அவர்கிட்ட என்ன செய்வீங்க, வழக்கையாக போவீங்க. சரி இப்ப நீங்க திடீர்னு ஒரு நேரம் கிட்ட நேரத்தில் போறீங்கன்னா என்ன வழங்குவாரு, சரி ஏதோ ஒரு உதவிக்கு என்ன செஞ்சீங்களா, நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும், எந்த எப்படிப்பட்ட உதவிக்கு நீங்க வருங்கிறது அவருக்கு தெரியும், உங்களுக்கு நோய் இருக்கிறது தெரியும், அவர் வீட்டுக்கு கூட ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்றாரு, டீ குடிக்கிறீங்க, மர எதெல்லாம் வரது பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, சுகமாயிருக்கீங்கன்னு கேட்கறீங்க, ஒரு ஒரு அவர் நின்று பாக்குறீங்க, அவர் போயிட்டு வரவா, அவர் என்ன சொல்லுவாரு, போயிட்டு வர, வெளியே போய் நீங்க என்ன சொல்லக்கூடாது, என்னத்துக்கு வர்றது அந்த ஆளுக்கு தெரியுது, தெரிஞ்சு தீய பண்ண அனுப்பிட்டாங்க அப்படி என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள், உனக்கு இந்த அளவு பெருமையா, ஒரு வாயத்திறந்து கேட்டுக்கலாம், ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் தேவை கேட்டுக்கலாம், நான் மக்கள் சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்க தெரியுமா, மனிதனை இந்த பெருமையை மனிதன் என்று ஒழிக்கிறார், எந்த பெருமையை, அந்த பெருமையை ஒழிக்கிறார், ஏன்னா மனிதன் அதாவது அந்த பகுதியை மற்றவர்கள் மீது பெருமை அடிக்கலாமே, மக்கள் வெளிப்படுத்தவும் இல்லை, மக்கள் என்ன செய்யல மறைக்கவும் இல்லை, தன்னை கௌரவத்தை பாதுகாத்துக்கிறான். நீங்க எதுவும் கேட்காம அவன் தரம் மட்டும் நீங்களா ஒரு விதியை உருவாக்கி அவன்கிட்ட போய் அமைதியாயிட்டு வந்தா யாரும் நல்ல இமாக்களோட கூட என்ன செய்யும், அவர் கோபமா தான் செய்வார். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், வந்தது இந்த வளமையா எடுக்கிற அதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன ஆசிரியர் செய்யினார் அப்படின்னு தந்துருவாரு. அது ஏன் வார்த்தை ஒரு சொல்ல எதிர்பார்க்கிறாரு, நீ இந்த அளவுக்கு பெரிய அளவு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு திராகரம் செய்யக்கூடாது, ஏழையா இருக்க ஒரு புல்லாக சொன்னாங்க, அல்லா இருந்தாலும் யாரையும் பார்க்க மாட்டான், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், ஏழையாக இருந்து கொள்வது வசதியானவன விட்டு வைக்கிறது இல்லை, ஆனா ஏழ்மையை சிறப்பாக பேசுறது இல்லை, வசதியான விட்டு வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழைகள் அல்லாஹ்வுக்கு பார்ப்பது என்று சூழலாய் அல்லாஹ்வுக்கு சொன்னோம். எனவே முதல் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் நாம் சொல்வது என்பது எமது அடிமைத்தனத்தினான வெளிப்பாடு, இறைவனுக்கு சொல்லிக் கொடுப்பது அல்ல, துவா கேட்கிற நேரத்தில் இறைவனுக்கு சொல்றமா, நீ அடிமை என்பதை சொல்றேன், எந்த அளவுக்கு சொல்லணும், புதாரணமா ஒருவர்கிட்ட சொல்ற நேரத்தில் எவ்வளவு சமாளிப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டங்களை நான் போக அப்படி திறந்து சொல்லணும். என் நிலைதான் உண்மை தான், எனக்கு வேறு யாரும் இல்லை. மனிதன் அவர் சொல்லுறான், மனிதன் போய் அதெல்லாம் சொல்லிக்கிறான், இவையிட்ட சுருக்கமா முடிச்சு பேசுறான். மனிதன் போய் உங்களுக்கு தானே தெரியும் நம்ம நிலைமை, மத்த உங்களுக்கு விளங்காது. இப்படி மனிதன் பேசிக்கிட்டு யாரும் இதை சொல்லணும், இவையிடத்துல மனம் தொடர்ந்து தான் யாரு அப்படின்னு சொல்லணும். உலகத்துக்கு தான் நான் பணக்காரன், உனக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, நீ தந்தாத்தா நாளைக்கு என்ன எடுத்து எடுக்கணும்னா எல்லாமே போய் என்று நிறைய இறைவன் பேசுங்க. அதிக பிரசங்கி தனக்கு கூடாது அப்படியே வந்திருக்கிறான். அது என்ன தெரியுமா, இறைவன் போய் கவிதை படிச்சுருக்கிறது. ஒரு துவா கேட்கிற நேரத்தில் எதிர்கை மோனையோட என்ன செய்வது, போய் கட்டிக்கிறது, அப்படி போட்டு இப்படி போட்டு இதுவாக இது ஒரு ஆளுக்கு நீங்க போறீங்க அங்க போயிட்டு அப்படியே என்னது பெரும் மரம கவிதைகளா படிச்சுட்டு உதவி செய்வாரு அவரு, எனக்கு வேற வேலைக்குன்னு அவருக்கு செஞ்சுருவாரு போயிடுவாரு. இறைவன் போய் கவிதை செய்யக்கூடாது பேசக்கூடாது, ஆனா இறைவன் தெளிவா கேட்கணும், சொல்லணும், தன்னை திறமையை காட்டுற மாதிரி அவன் செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இறைவனத்துல மன்னன் தொடர்ந்து அதை சொல்லுவதற்கு இறைவனை எதிர்பார்க்கலாம். என்னை அதை நீங்கள் வாய தொடங்க சொல்லுங்க, அந்த இடத்துல எனக்கு செஞ்சுங்கள், இறைவன் செஞ்சிருக்க பார்த்தா நீ அடிமை ஏற்றுக்கொள்ள. பல கருத்துக்கள் அடிமைக்கு அடிமைத்துவம் ஆகிறது இருக்கிறேன், கேட்டாட்டா கேட்டாதான் நம்ம அடிமையாகுவான். கேட்காத வரைக்கும் கௌரவம் என்ன செய்வான் தெரியுமா, யாரும் அந்த கௌரவத்தை காட்டக்கூடாது, இறைவன் செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. எனவே எங்கெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அங்கெல்லாம் யாரு நீங்க அடிமை. எனவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் கேட்டு பல இறைவனுக்கு தெரியும் என்ற இறைவனுக்கு தெரியும், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட சொல்றதுக்கான காரணம் நீங்க அடிமை என்று நிரூபிக்க, உன்னை விட்டா வேற எனக்கு யாரும் இல்லை என்று நிரூபிப்பதற்காகத்தான் இறைவன் கேட்க சொல்கிறான். இந்த நியாயத்தை மனத்தில் உருவாக்கி எனவே இறைவன் சொல்வதற்கான காரணம் இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல, நீ அடிமை இருக்க சொல்ற, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்பது. பத்ரி யுத்தம் இஸ்லாத்துக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம், அதை நடத்திட்டு போறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கக்கூடிய தோழர்கள் மிக சிறந்த தோழர்கள், ரசூலுல்லாஹி எப்படி துவா கேட்டாங்க, இரவு முழுதும் காரணம் என்ன, அடிமை தான் அடிமை என்றால் அந்த இடத்தை நிறுத்தணும், நிரூபிக்கணும், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்பதை இறைவிடத்துல சொல்லுவது அந்த துவாவுடைய மிக முக்கியமான நோக்கம், இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல. இது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் துவாவுடைய இன்பம் அப்பதான் என்ன செய்யுங்களுக்கு, அது ஏன் நம்ம செய்கிறோம் என்று. இரண்டாவது அம்சம் கேளுங்க, துவாவுடைய விஷயத்துல சரி நான் தெளிவாகவே இறைவன் என்ன செய்யறேன் எல்லாமே சொல்றேன், இறைவன் எல்லாமே சொல்றேன், ஆனா திருப்பி திருப்பியும் கேட்க சொல்றது வரை சரி ஒரு முறை சொல்லிட்டாச்சு தானே, எல்லாம் தெளிவா இறைவனத்துல நான் எல்லாம் வெளிப்படுத்தி இறைவனுக்கு தெரியும் தான், ஆனா நான் அடிமை என்று காட்டுவதற்காக இறைவனத்தில் செய்கிறேன் நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதன் இதிலையும் ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய டோட்டல் இந்த துவாவுடைய எல்லா அம்சத்திலும் எது பதிலாக வரும் தெரியுமா, உபூதியம், அடிமைத்துவம் என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு பரிபூர்ணம், நீங்க அடிமையிடத்தை முழுமையாக என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய முழுமையான அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு கொண்டு எல்லா வகையிலும் வரணும். ஒரு முறை நீங்க துவா கேட்டீங்க, சிறந்த முறையில் துவா கேட்டு போயிட்டீங்க, சீட்டு அந்த பக்கமே வரலன்னு வைங்க, அது என்ன அர்த்தம், நீ தர அடி நான் வேறாட்ட கேட்டுக்கிறேன் அப்படித்தானே. ஒருவர்த்த போறீங்க கேட்கறீங்க பாப்போம் நான் சொல்றேன், அது பண்ணி அந்த பக்கமே போகல, அவர் என்ன உணர்வாரு, நம்ம மட்டுமா இருக்கிற வேற யாரெல்லாம் அவருக்கு சொந்தக்காரலாம் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க அர்த்தம், உங்களுக்கு அல்லாட்ட அப்படி இருக்கிறா, அல்லா வந்து வேற யாரும் இல்லை, திருப்பி யாருக்கா போகணும், இறைவனுக்கு தான் போகணும். எனவே இது நம்மளும் வாழ்க்கையில செய்யும் பாருங்க, மனிதன் வாழ்க்கையில இது நிறைய உதாரணம் இருக்கு, நம்மளும் வாழ்க்கையில செய்யறோம். யாராவது உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் வந்து ஒரு கோலை பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா எவ்வளவு என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடும் அந்த ஹெல்ப் பண்ணிடுறோம். இதே போல் வயிற்று வருது நினைக்க, எனக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கணும், சரி போய் பிசஸ் அன்றைக்கு இல்ல, அடுத்த நாள் திருப்பி கேட்பா, மூணாவது நாள் அஞ்சாவது நாள் எட்டாவது நாள் அதெல்லாம் இல்ல, அப்புறம் திடீர்னு ஒரு விளக்கம் அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவோம், பிள்ளை கேட்டாலும் அதே தான், அது நம்ம என்ன செய்வதில்லை சட்டை செய்வதில்லை. காரணம் என்ன தெரியுமா, அவன் எந்த தான் வரணும்ன்ற நம்பிக்கை, வேற யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ரெண்டு பேரும் போக மாட்டாங்க, யாருக்கு வரணும், திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் அவர்கள் கேட்க வேண்டும், யார் இன்னொருத்தர் கேட்கலாம் வளர்ந்து அவனுக்கு உடனே முடிச்சிடணும் செய்ய, அவன் என்ன செஞ்சு அந்த கையே வேலை இடத்து கொடுத்து முடிச்சாச்சு, திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் வர வேண்டும் என்றவங்களுக்கு சும்மா அலட்சியம் என்ன செய்யறோம் விட்டுறோம், ஏன்னா யார்கிட்ட கேட்க போற என்ன என்ன செய்யலாம் கோபம் தான், இதெல்லாம் என்ன செய்ய சொல்ற மாதிரி இல்லையா, என்ன அர்த்தம் மாதிரி அர்த்தம் என்ன, மனிதன் இயல்பிலே ஒன்று இருக்கு, என்னை விட்டு மீறி யாரும் போகலாம் கொஞ்சம் என்ன செய்யறது விட்டு விடும். இது சாதாரண பெருமை இல்லை நம்மளுக்கு உள்ளது, இறைவன் பெருமைக்கு சொந்தக்காக நீங்கள் உணர வேண்டும், அவரை விட்டால் உங்களுக்கு வேற கதி இல்லை, அதை நீங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஏத்துக்கிறேன், சில டைம்ல நம்பிக்கையில அது இருக்கும், அல்லாஹ் விட்டு யாரும் நம்மளுக்கு வேற கதை சொல்லலாம் அல்லாஹ் சொல்ல மாட்டோம், அல்லாவிடத்துல திருப்பி திருப்பி நீங்க மந்தாட வேண்டும். உதாரணமாக நீங்க நிறைய துவா கேட்டு உங்களாவுக்கு வந்தீங்க, எல்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சது, இப்படிதான் கேட்டு முடிஞ்ச உணவும் உங்களோட பிறகு கூட உங்களுக்கு என்ன வரணும், இவ்வளவு கேட்டு ஒண்ணு நடக்கல அப்படி சில மனிதர் இருக்கிறார்கள். ஒரு மாதமோ ஒன்னொரு மாதமோ பள்ளிக்கு வந்து இருந்தாங்க, தொலாவராது எப்படியோ தொலை வச்சுட்டோம், திருந்த ஒரு பள்ளிக்கு நான் என்னன்னு கேட்டு ஒண்ணு சரி, ஒரு மாசமா தெரிஞ்சு பிசினஸ் ஒண்ணு தெரியாம இல்ல நீதான் என்றதுக்குத்தான் அந்த திருப்பி திருப்பி துவா கேட்கிறேன் சொல்லுவாரு. திருப்பி திருப்பி துவா, அதாவது மறுபடியும் மறுபடியும் பல முறை பிரார்த்தனை செய்வதற்கு பின்னணி என்ன, இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இத நீங்க ஒரு மாதம் கேட்டால அதுக்காக வேண்டிய மௌலுக்கு பயந்து விளங்கப்படுத்திக்கிறாரு. திருப்பி திருப்பி கேட்கறது நோக்கம் அறிவித்தோடு மூணு மாசம் கண்டினியூவா கேட்போம். அப்படி என்ன டைம் போட்டீங்க அல்ல, நாலாம் மாசம் வரை உங்களை வைப்பான் எப்படி இருக்க தெரியுமா, இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பது நீங்க மறுபடியும் மறுபடியும். அதனால ஹதீஸ் என்ன வருது, மனிதன் துவாவை அவசரப்படுகிறார், அவசரப்படுகிறார். ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, ஒரு முறை துவா கேட்டுவிட்டு கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்கிறான் என்று சொல்லல, பல முறை நான் துவா கேட்டேன் எனக்கு பதில் சொல்லப்படவில்லை, மனிதன் அவசரப்படுகிறான். ரசூலுல்லா எத்தனை முறை துவா கேட்டு பல முறை துவா கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படல, எனவே மனிதன் என்ன செய்கிறான், ஒரு முறை துவா கேட்டு எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை அதனால மனிதன் அவசரப்படுகிறான் சொல்லியிருக்கிறான். அவன் சொல்லல, பல முறை துவா கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனிதன் சொல்லுகிறான், மனிதன் என்ன செய்யறான், துவால அவசரப்படுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். எனவே இரண்டாவது காரணம் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்த்துவதுதான் நம்ம பல முறை திருப்பி திருப்பி இறைவன் கேட்க வைப்பதற்கான காரணம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பல விஷயங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மூன்றாவது அன்புடைய சகோதரர்களே, அடுத்ததாக என்ன சொன்னால், துவா கேட்கிற நேரத்தில் இன்னும் மனிதன்ட ஒரு தேவையை நிறைவேற்ற கேட்பதிலும் இறைவனத்தில் ஒரு தேவையை நிறைவேற்ற கேட்பதிலும் இன்னும் அதாவது துவாக்கள வித்தியாசங்கள் இன்னும் புரிய புரியாமல் இருக்கு. நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இன்னும் கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இறைவசமும் கூடும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படித்தானே, இந்த மாதிரி ஐபாதிகள் உலமா அல்லாஹ்வை தன் அடியார்களில் பயப்படுவதெல்லாம் அறிந்தவர்கள் தான். அப்ப இந்த அளவுக்கு இல்மு கூடுதும், அந்த அளவுக்கு என்ன செய்யும் அச்சமும் கூடும். இப்ப இந்த ஒரு தன்மை நம்மகிட்ட வரணும். சிலருடைய இதை பார்க்கலாம், நீங்க பிரார்த்திக்கிற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்து பிரார்த்திக்கிறது. இப்ப நம்ம இதே ஒரு மனிதன் மாதிரி யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தையோ ஒரு 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 என்ன விஷயத்தையோ சாதிக்கிறதுக்கு நம்ம போனா அவனுக்கு ஒரு சொல்லி கொடுப்போம், கொடுப்பேன் பார்த்து செய்யுங்க இவ்வளவுதான் தேவை, நீங்க இவ்வளவு சொன்னால் பரவாயில்லை, ஏன்னா அவன் கஷ்டத்தில் உள்ளவன் ஆயிக்கலாம், அவனுக்கு வேற வேற தேவைகள் இருக்குது, அவனுக்கு வேற பொறுப்பு இருக்கு, இதேதான் அல்லாட்டையும் செய்யறது. யாருல எனக்கு பெருசான எந்த ஆசையும் இல்லை, ஆசை இல்லையா, பொய் சரியா, அல்லாட்டை எப்படி சொல்ற மனுஷன் சொல்ற மாதிரியே அல்லாட்டத்தில் சொல்றது, எனக்கு பெரிய எந்த ஆசைகளும் இல்லை, சாதாரண கடன் முடிய இவ்வளவுதான், இது கடன் வைக்கிற டைம்ல கடன் முடிஞ்சதுனால அதே போதும், யாருல எனக்கு பெரிய எந்த ஒரு ஆசையும் என்னது எனக்கு இல்லை, ஒரு ஒரு வீடு என்ன செய்யும் எனக்கு வேண்டும், ஊடு முடிஞ்சுதான் எனக்கு பெரிய ஒரு ஆசை எதுவுமே என்னது, இப்படித்தான் மனிதன் காலமுள்ள செய்யறது. மனிதனுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரியே கேட்கறது. இதை நான் பல இடங்களில் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன், எங்களை யாருமே என்ன செஞ்சிக்க மாட்டோம், இறைவன் எது கேட்டிருக்க மாட்டோம், யாருலாம் ஒரு விமானத்தை தாண்டி துவா கேட்டிக்க மாட்டோம், ஏன்னா அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு செலவு இல்லை, அதனால விமானம்ல நமக்கு வாங்குறதுக்கு என்னது ஆட்டல் இல்லை, அதனால அல்லாட்டே துவா கேட்கறது இல்லை. எங்களுள்ள இன்கம் அளவுக்கு தான் நல்லா தருவாங்க மாதிரி வச்சுக்கணும். எங்களை துவாக்கள் எப்படி அமைஞ்சிக்கன்னு சொன்னா, நமக்குள்ள எவ்வளவு இன்கமோ அந்த அளவுக்கு தான் துவாவும் கட்டுலாம், நம்மளுக்கு இன்கம் குறைஞ்சா துவாவும் கபூலாக செஞ்சிடும் குறைஞ்சிடும், நம்மளுக்கு இன்கம் கூடினா துவாவும் கபூலாக அதிகமா, அப்படியா இல்லாட்ட துவா கேட்கறது அல்ல. ரப்பி ஹப்லி முல்க லயந்தா ஃபிலியா அதி மின் பாதி சுலைமான் கேட்டாரு, எப்படி அது நமக்கு அந்த துவாவே நம்ம கேட்க கூடாது அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருக்கு துவா கேட்டாரு, என்ன ரப்பி ஹப்லி முல்க லயந்தா ஃபிலியா அதி மின் பாதி, எனக்கு பின்னால எவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடைக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி எனக்கு தாண்டாரு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சிருக்கேன், எனக்கு முன்னால எவ்வளவு மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு வராது, எனக்கு இந்த ஊரை மட்டும் ஆட்சி செய்யற அளவுக்கு ஒரு ட்ரை அந்த மாதிரி சூழலை தாண்டி கேட்டுக்கலாம் தானே. அவர் கேட்டார் என்ன, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எவருக்கும் ஆகக்கூடாது அப்படி ஒரு ஆட்சி. அப்ப இறைவன்கிட்ட கேட்கிற நேரத்தில் பேராசரிக்கணும், இறைவன்கிட்ட பேராசப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க, மனுஷன் தான் பேராசப்படக்கூடாது, யார்கிட்ட பேராசப்படக்கூட படலாம், ஏவன்ட்ட பேராசைப்படலாம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டீங்கன்னு சொன்னால் பச்சாரமாக பிர்தௌஸ் இன்னஹு அலல் ஜன்னா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, பிர்தௌஸை கேளுங்க, சொர்க்கத்துக்கு அதுதான் உயர்ந்தது. கேட்டா அதை கேளுங்க. ஆனா அதனை மறுமையை கேட்கறதுல எங்களை நினைத்து அப்படிங்கிறாங்க. மறுமையை கேட்பதிலும் கூட ஆமா எனக்கு சொர்க்கம் போகணும்னு எந்த தேவையும் இல்லை, நரகத்துக்கு தப்பிடும் கேட்கிறாங்க. கேட்கிறார்கள் சூஃபிகளுடைய வார்த்தைகள் எழுதி, எனக்கு சொர்க்கம் போகணும்ன்றதில்ல, நரகத்தை விட்டு தப்பிடணும். சொர்க்கத்தில் ஒரு சாதாரண ஒரு இடம் கிடைச்சா போதும், இப்படி இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கை. இதெல்லாம் மனிதனிடத்தில் கேட்கின்ற அந்த அந்த பழக்கத்தையே இறைவனத்தில் யார்கிட்ட கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு தேவை கொடுப்பது. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, நீங்க எல்லா இடத்திலும் கேட்டால் فإنه لا مستكره له اعزل அப்படின தந்து தான் ஆகணும். யா அல்லாஹ், உன் பேர் வேற யார் எனக்கு தருவா, நீ தான் தரணும், இவ்வளவு தரணும், நிறைய பேர் எனக்கு யார் கேட்கணும் அல்லாஹ். அதனாலதான் நம்ம பிளைட்டுக்கு துவா கேட்டதில்ல, செருப்புக்கு துவா கேட்டதில்ல, நம்ம ரெண்டுக்கு துவா கேட்டதில்ல, பிளைட்டு கேட்டதில்ல, இங்க போதாது, செருப்பு கேட்டதில்ல, அதுக்கு அல்லாஹ் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நம்மளே செஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம், நிறைய பேருடைய துவாக்களை நீங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒரு வேன் வாங்கணும்னு நினைச்சிருந்தாருன்னு சொன்னா, ஒரு அதாவது ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் கையில வச்சிருப்பாரு, இன்னொரு 5 லட்சம் தேவை, அதுக்கு அல்ல அடுத்து வாக்கிக்கிறது அல்ல, ஒரு 10 எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொரு 5 தேவை, 10 வேற யார் தந்த மாதிரி, 5 யார் தரணும், அல்லா தந்த மாதிரி, 10 அரேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொரு 5 இருந்தேன்னு சொன்னா வேணை வாங்கிடலாம் இன்ஷா அல்லா. இது எல்லாரும் கேட்கறது அந்த 10 தந்தவனு இறைவன் தான், அவன் தான் அவனுக்கு வாய்ப்பு தந்தான் என்பதல்ல, எல்லாம் ரெடி பண்ணி கேட்டு ஹாஃப் இருக்க உடனே இறைவன் தந்தது எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கு, அதான் நீ தான் முடிச்சு எடுத்துக்கணும் வைக்கணும். இதெல்லாம் துவா, துஆ என்பது நீங்க அஸ்மாவோடு சம்பந்தப்படுத்தாம கேட்க வேண்டும். எப்படி துஆ என்பது அஸ்மாவோடு சம்பந்தப்படுத்தாம கேட்க வேண்டும். பாருங்க சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, யா அல்லாஹ், நான் நரசி போயிட்டேன், வயசாகிட்டேன், மனைவியோ மலடியாக இருக்கிறான், எனக்கு ஒரு குழந்தை தான். சுபஹான துஆ பாருங்க, எப்படி துஆ தெரியுமா, நான் நரசி போயிட்டேன், எனக்கு வயதாகிட்டு, மனைவி மலடியாக இருக்கிறான், எனக்கு ஒரு குழந்தை தான். இப்படி நம்ம துவா கேட்டீங்கிறோம், இன்றைக்காக ஒரு துவால, யா அல்லாஹ், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், பணமும் ரெடி, இன்னும் கொஞ்சமே இருக்குது, எப்படியாவது வாய்ப்பு தான், அல்லாஹ்வுக்கே அஸ்மாவு கொடுத்துதான் துவா கேட்கணும். அப்படிதான் நம்ம துவா கேட்கிறோம், மாறி கேட்டது கிடையாது. எப்படி அஸ்மாவுகளுக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தாம, யா அல்லாஹ், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த வாய்ப்பு எனக்கு வழங்கல, ஆனா உன்னால முடியும், அல்லாஹ் நீ தந்துருவேன், இப்படி கேட்கறது குறைவு, இப்படி கேட்பது குறைவு. எனவே இறைவனுக்கு நம்ம எப்பவும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு தேர்வு கொடுக்கிற அமைப்புல எந்த பிரார்த்தனையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எதை செய்தாலும் செருப்புவார், ரசூலுல்லாஹி செல்லம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், செருப்புவார் இருந்தாலும் இறைவனத்தில் நினைவார்கள், துவா கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனத்தில் ஒரு மாளிகை கேட்டதாக ஹதீஸ் நினைத்தது, பல் வல்லுஹாவுக்கான அஸ்பாபுல் நுஸூல்கள் காரணிகள் அது போன்று மாளிகை, அதாவது வலல் ஆகிரத்து கைருள்ளக்க முதல் கூட அப்படின்ற வார்த்தை இதற்காகவும் இறங்கியது என்ற செய்தி நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். இன்னையோருக்கு மருந்து சிறந்த அல்லது முந்தையோட சிந்தியோர் சிறந்தது என்ற வார்த்தை இதற்காக இறங்கியதும் பார்க்கிறோம். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், இறைவரிடத்துல வந்து தொழில் கொடுத்து கேட்கிறதெல்லாம் மனிதத்தை கேட்டு பழகி அந்த இறைவனை கேட்கக்கூடிய ஒரு அம்சம். இறைவரிடத்தில் கேட்டால் தெளிவாக கேளுங்கள், இறைவனை நிர்பந்திக்கிறேன் யாரும் இல்லை, மனிதனுக்கு நிர்பந்தம் இருக்கு, நிர்பந்திக்கின்றவனும் நிர்பந்திப்பதும் இறைவனுக்கு இல்லை. மனிதனுக்கு என்ன செய்யும், நிர்பந்தமான ஒரு சூழல் இருக்கும், நிர்பந்திக்கிற ஒரு நபர் இருக்கலாம். இறைவனுக்கு அப்படி அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட கேட்கிற நேரத்தில் இறைவனுக்கு செலுத்தி கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இறைவனை நாம் சரியாக நம்பவில்லை, அல்லது துவாவை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான தெரியா, இது நம்ம துவாவில் வரக்கூடிய ஒரு 3-4 தவறு. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் நாம் ஒரு பெரிய உவகை, பெரிய ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உனது பிரார்த்தனையில் என்றைக்கும் நான் கெட்டவனாக இருந்ததில்லை, மோசமானவனாக இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றேன், அப்படின்னா என்ன, நான் துஆ கேட்கிற விஷயத்தை இன்னைக்கு என்ன செய்யல, நான் வந்து உன்ன நம்பிக்கை இழந்ததே கிடையாது. இது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த துஆ அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த முஸ்தஜாபு துஆ அப்படின்னு சொல்லி துஆ கேட்டாலே அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள் சிலர் அறியப்பட்டிருக்கிறார்கள். துஆ கேட்டாலே இவருடைய துஆ என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த அளவுல வரலாற்று அறியப்பட்டிருக்காங்க. என்ன காரணம், துஆவில் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. இதை சொல்ற நேரத்தில் ஒரு சில குறிப்புகளை சேர்த்து சொல்லிக்கோ, நாம் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கோம். சில செய்திகளை ஆரம்ப கால நிகழ்வுகளுடைய சில செய்திகளை எல்லாம் இப்ப சந்தேகத்தோட பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து நினைக்கும். ஒரு நாள் குர்ஆனை முடித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்தா எப்படி பார்க்கிறோம், சாத்தியம் இல்லை, நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தான். ஒரு நாளில் குர்ஆனை முடிக்கிறது சரியா பிழையான்றது இரண்டாவது அம்சம். அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்காம இருக்கலாம், அந்த ஹதீஸ் அவர் வேற மாதிரி விளங்கியிருக்கலாம், அந்த ஹதீஸ் லைஃப் பண்ணி நினைச்சிருக்கலாம், அதனால ஒரு நாள் குர்ஆன் செஞ்சிருக்கலாம், ஓதிருக்கலாம், பல காரணங்கள் இருக்கு. அடுத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கூட என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டான்னு சொன்னாங்க. அவர் வேற மாதிரி பல அறிஞர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, விளக்கத்துக்காக ஓடக்கூடிய குர்ஆன் வந்து மூணு நாள் என்ன செய்யணும், ஓதணும். சாதாரண விவாதத்துக்காக மட்டும் குர்ஆன் ஓதா என்ன செய்யலாம், ஒரு நாள் ஓத முடியும் மட்டும் புரிந்த அறிஞர்கள் சரியாக இருக்கிறாங்க, அப்படியே புரிஞ்சிருக்கலாம். இதை அப்படி பார்த்தா கூட பரவாயில்ல, ஹதீஸ் அடிப்படையில் எப்படி பாக்குறதுன்னா இப்படி ஒரு சாத்தியம் நம்மளுக்கு அப்படித்தான் வழங்க. ஏன் நம்ம இப்ப சுண்ணத்தை தொழிலாக காலத்தை கொண்டு கிடைக்கிறோம், இப்படி இருக்கிறவனுக்கு அந்த பண்ண அதை பார்த்தா அப்படித்தான் இருக்கும், இரவு முழுவதும் தொழிலாளர்கள் நம்மளுக்கு இருக்கும். முன்னால சுண்ண தொழில் அம்மப்படுற பாடே இப்படி இருக்குது, அவன் இப்படி தொழில் இருக்கலாம். எங்களை வச்சு அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்களை வச்சு அவர்களை பார்க்கணும், யாரை வச்சு யாரை பார்க்கணும், அவர்களை வைத்து அவர்களை பார்க்க வேண்டும். அவர் ஒரு இரு தவறுகளை தவிர வேற எதுவும் செய்ததில்லை என்ற வரலாற்றுல வந்தா இது சாத்தியமே இல்லையே, நானே இவ்வளவு தவறு செய்வேன் அப்படின்னா நீ யாரு. இந்த அடிப்படையில் செய்திகளை நீங்க நோக்கக்கூடாது. அவர் வந்து வாழ்க்கையில் என்னது சுண்ணத் தொழுகை நிறைய சிலது இருக்குது, குர்ஆனுக்கு நேர் முரணாக இப்படி செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்றது, அக்களுக்கு நேர் முரணாக என்னது வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அவைகள் ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளாகத்தான் நிச்சயமா என்ன செய்யும் இருக்கும். அந்த செய்திகளை சொல்லல, இவ்வாறு செஞ்சு அவர் துஆ கேட்ட உடனே கபூல் ஆகுன்னு ஒரு செய்தி வந்து இவர் கேட்டார் உடனே செஞ்சது மழையை பொழுது. ஏன் நம்ம கேட்டது அப்படி கண்முன்னால் நடக்கலையே, எப்படி அவருக்கு நடக்கலாம், அப்புறம் யார் தூய்மையானவர், இப்ப இவர் தூய்மையானவர், அதனால இவருக்கு நடக்காது அவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நீங்க பார்க்கலாம். இவங்களுக்காக அந்த செய்தியை நம்ம சொல்ல இல்லவும் கூடாது. அதே நேரத்தில் மக்களுடைய அந்த ஈமானுக்காக இந்த சில விஷயங்களை விளங்கப்படுத்தித்தான் ஆக வேண்டும். முஸ்தஜாபு துஆ கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வரலாற்றுல இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அதுல அவருடைய ஈமான் அப்படி இருந்திருக்கு,
அந்த மாதிரி கூட அப்ப இந்த எதுவும் பிச்சு இஸ்லாத்திரி பாருங்க, ரெண்டு பேரே மக்கள் ரெண்டு பேர் யாசனம் தான், கேட்கக்கூடிய தன்மை தான். ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வாசலை வச்சு கதவை மூடக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாஹ்விடத்துல யாருமா நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் உடனே அவர்களுக்கு என்ன செய்வான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றி விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில சில செய்தியில பாக்கிறோம் பத்தனான அசர்கள் அறிமுகம் என்பது விளம்பரம் என்பது ஒரு சோதனை. அதாவது அந்த காலத்துல அறிஞர்கள் தனது துவா அங்கீகரிக்கப்பட்டது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு மக்களை விட்டு ஒடுங்க பார்த்தார்கள். இன்னைக்கு தனது துவா அங்கீகரிக்கப்பட்டது தெரிஞ்சது அறிமுகப்படுத்த பாக்குறாங்க. புதுசா நம்ம கேள்விப்பட்டோம் வாட்ஸ்அப்ல துவா குரூப் போகுதான், வாட்ஸ்அப்ல துவா குரூப், அந்த துவா குரூப் அதாவது செயல்பாடு அவங்க நல்லெண்ணத்தை செய்யலாம், அவங்க ஒரு விலகி செஞ்சு ஏதோ கையில நினைச்சு செய்திருக்கலாம், ஆனா நேரடி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு. அதாவது உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க, உங்களுக்காக நாங்களும் துவா கேட்போம். இந்த குரூப்ல இருக்கிற 100 மெம்பர்ஸும் உங்களுக்காக துவா கேட்போம். நாங்கள் அப்படி தப்பா உள்ள மெம்பர்ஸ் தான் இந்த குரூப்ல என்ன செஞ்சிருக்கிறோம் பேசிருக்கிறோம். அப்ப அதே போல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நோயா தீராத நோயா, மெசேஜ் வாட்ஸ்அப்ல போட்டுருக்கு, உங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம உங்களுக்கு நோய் தீர என்ன செய்வோம், நம்ம துவா கேட்போம். துவா கேட்கிற நல்ல விஷயம், நாங்கள் துவா கேட்டு கபூலா இருக்கிற பட்டியல் வேற போடுறோம். உண்மையிலே அல்லாஹ் ஹுத்தாலா துவாக்களை கபூல் செய்யக்கூடியது, அப்படி கபூல் செஞ்சிருந்த விளம்பரப்படுத்துறது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. அப்படி கபூல் செய்வதை உலகத்துக்கு விளம்பரப்படுத்த இஸ்லாமிய வழிமுறையாது. எந்த அறிஞர்களா எனக்கு துவா கபூல் ஆகுதுன்னு இந்த சமுதாயம் சோதிக்கப்படும், சோதிக்கப்பட்ட அடுத்த என்ன நடக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப் புனிதமா திறப்பாங்க, பிஸ்மில்லா சொல்லி வந்த குரூப் திறப்பாங்க, தொடங்கிட்டா அதுக்கு ஒரு தனியான இது கொடுப்பாங்க, அப்படியே இல்லையா. இதுதான் இந்த சமுதாயத்துல சித்தனாவு சோதனை வந்து ஓய்சல் கர்ணி ரசூசலாவே திறப்பு சொன்ன கைது சாதியாயும் சாதியங்களை மிக சிறந்த சாதியங்களே சொன்னாங்க. சிறந்த விஷயங்களை சொல்கிறேன், மறைந்து வாழக்கூடிய அறிமுகமற்று வாழக்கூடிய இறைச்சல் உள்ள சோகம் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் விரும்புகிறார். ஹதீஸ் விளம்பரப்படுத்தி நான் கேட்டது அஞ்சு கபூல் ஆயிடுச்சு சொல்ற அதிகாரிகள் எல்லாம் தெரிஞ்சு விரும்புவதில் எனவே அப்படிப்பட்டவர்கள் நல்ல நோக்கத்தில் செய்தாலும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த துவா குழுப்பட்டது மார்க்கத்துக்கு சரியான ஒரு அம்சம் அல்ல. உங்களுக்கு ஒரு ஆள் துவா கேட்க சொன்னாலும் கேட்கலாம். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, சில பொருத்தமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களை நான் பார்த்தா கேட்க முடியும். இவங்களை கேட்டா கபூலாக மாதிரி இருந்தா அவங்களை என்ன செய்வோம், சேர்க்க முடியும் சொல்றாங்க. இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடு என்பது நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது கடைசியான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த துவாவுடைய விஷயத்தில் இந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்மளுக்கு அமைந்தாலும் இல்லாமல் போனாலும் கூட இன்னொரு பெரிய சந்தேகம் நம்மளுக்கு துவால இருக்கு. நீங்க சொல்றமா நிச்சயம் நம்ம இதுல வந்து ஒரு 20% அப்படி இல்லாவிட்டால் 20% 30% துவாவை சிறந்த முறையில் புரிஞ்சு கேட்கக்கூடிய நிச்சயமாக இருப்பார். இருந்தும் நம்மளுக்கு இன்னும் கபூலாகலையே அப்படி என்கின்ற ஒரு அம்சம் இருக்கு. நான் இல்லா முறையிலே கேட்கிறோம், கிட்டத்தட்ட பல முறை கேட்டிருக்கிறோம், அப்படி கபூலாகவில்லையே என்று ஆதங்கம் உள்ளவர்கள் இறைவனிடம் முழுமையான இருந்தாலும் கூட ஆதங்கம் உள்ளவர்கள் இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். துஆவில் மக்கள் நிராசை அடைகின்ற நிலையில் இருப்பதற்கான காரணம், ஒரு ஹதீஸை சொல்வார்கள், அந்த செய்தி சரியாக இருந்தாலும் கூட, அந்த சொல்லப்படுற விஷயம் சரியாக இருந்தாலும் கூட, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப நீங்க துஆ கேட்கிற நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரும், அல்லாஹ்வுக்கு 3 முறையில துஆ எடுத்துக்கொள்வான் ஒரு ஹதீஸ் கேட்டிருங்க. முதல் முறை என்ன, கேட்டது கிடைச்சிடும். இரண்டாவது என்ன, கேட்காது கிடைச்சிடும். அதாவது கேட்காது கிடைச்சிடும் என்ன, ஒரு வரக்கூடிய தீங்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். இல்லாவிட்டால் மறுமையால தருவான். இந்த கருத்து உள்ள சொல்லப்படுற கருத்து சரியானது, ஆனால் இவருடைய விளக்கம் கிடையாது. நீங்க ஒரு மனிதன் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க, பாருங்க ஒரு 15 தர பாருங்க, இல்லன்னா அடுத்த மாசம் 15 எப்ப வருவான், அடுத்த மாசம் 15 சரியா. இப்ப உங்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு, மறுமை ஒன்று மறுமையில் கிடைக்கும். கடைசியாக நீங்க துவா கேட்கிற நேரத்தில் செய்தா சொல்லுவான் மறுமையிலதான் கேடு, பிரச்சனை இல்ல, உனக்கு எப்ப கிடைக்கும், மறுமையிலதான் கிடைக்கும் என்று செய்தா உங்களுக்கு சொல்லிடுவான். அதனாலேயே துவா உலகத்துல ஒரு கடன் தேவை நிறைவேறது. நீங்க மறுமையில கிடைக்கும், கடன் தேவை மறுமையில சொல்லிட்டு போலாமா, உங்களுக்கு போக முடியாது, மறுமையில கிடைக்காது, உலகத்தை நிறைவேறாது. நீங்க ஒரு கடன் நிறைவேற்றதும் நிறைவேற்ற துவா கேட்கறீங்க, இது எப்ப கிடைக்கும், மறுமையில, மறுமையில கடனோட சொர்க்கம் போலாமா, போக முடியாது. சரி, இப்ப என்ன, எனவே இந்த செய்தியுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா, அது சில ஹதீஸ்கள் வருகின்றன, தரம் சம்பந்தமாக தெரியவில்லை, ஆனால் அவருடைய அது சரியாக, அது கருத்து சரியானதான், அந்த செய்தி வந்து கருத்து சரியானதான். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய இன்றியமையாத அடிப்படை தேவைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது மனிதன் வாழ்க்கையில. ஒரு நாளும் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவைகளை அடியான் வலிக்கின்ற அளவில் இறைவன் என்ன செய்வதில்லை, இதை கபூல் செய்யாமல் இருப்பது கிடையாது என்பதற்கு நீங்க குர்ஆனுடைய நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் எடுங்க, எல்லா நபிமார்கள் பிரார்த்தனை எடுங்க, உலகத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சீங்க பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறார், கபூல் செய்திருக்கிறார். அப்ப அவர் மைண்ட் வைத்து வெளியே வாரம் துவா கேட்ட பின்னால இவருக்கு குழந்தை கிடைக்கிறது, எல்லாமே என்ன செய்து, அப்படி எல்லா நபிமார்களுக்கும் உலகத்துல கபூல் செஞ்சுட்டு பலகீனமான அடியார்களுக்கும் மறுமை நாளை கிடைக்கும் என்று இறைவன் செய்வானா, இல்லை. இது சிம்பிளாக துவாக்கள் மூலம் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு இலகுவான ஒரு விஷயம். துவாக்களுடைய நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாம் நீங்க பஸ்தஜபினாலாகும் அல்லா சொல்லுவான், நாம் அவருக்கு பதில் சொல்லணும், அவருக்கு வகபினா, அவருக்கு நம்ம கொடுப்போம், எப்படி வரும், உலகத்தில் உங்கள் அடிப்படை தேவைகள் நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற எல்லா குர்ஆனும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற அமைப்புலதான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், வஹீத் யஹீதுக்கும் முல்லாஹு எந்த தாரிஃபத்தை அன்னஹாலக்கும், ரெண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் வாக்களிச்சான், ஒன்று வியாபார கூட்டம் கிடைக்கும், அல்லது இசல்ல வெற்றி கிடைக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ் வாக்களிச்சு உலகத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை முதலாவது என்ன செய்யணும், குர்ஆன் சொல்லுது. இன்னொரு விஷயம் நம்ம விளங்கப்படுத்துறதுல நான் நம்பிக்கையிலான இருந்தீங்களே, நான் ஒரு நம்பிக்கை சொல்லுது, நம்மளுக்கு கேட்டிக்கிற சரி வரல, மறுமையினால கிடைக்கும் படிக்க பழகணும். அனுபவங்கள் அந்தந்த விஷயங்களுக்கு மார்க்கத்தை பரிசப்படுவீங்க. இதே நிலைமையில நம்ம போய் சேருவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை ஆழமானதுல பதிவுறீங்க. அல்லாஹ் நீங்க துடிக்கிற துவாக்கள் இருக்குது, மனம் கலங்கி போற துவாக்கள் இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கபூல் செய்யும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்க ரெண்டு மாடி கேட்கறீங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மரபேல உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், பேசிடுவான். ஆசைப்படுறீங்க கரமாட்டான். ஆசிரத்து பயிருள்ளக்க மினல் உள்ளா அல்லாஹ் சிறந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாக்கள்லாம் எடுங்க. மரபேலை கதைக்கும் ரசூலாவை சொல்லப்படும் துவாக்கள் எடுங்க. இந்த உலகத்தை ரசூலாவை கிடைக்க துவாக்கள் எடுங்க. பாருங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாரும் என்ன செய்வீங்க, புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வருந்துகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு துவாக்கள் அல்லாஹும்மா தைமனா தாமனா வஸ்திவன் தக்கானா, எப்ப கிடைக்கும், உலகத்திலே கிடைச்சது. யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவளி, எனக்கு குடிக்க கொடுத்தவனுக்கு குடிக்க கொடு. அது உலகத்தில் என்ன செஞ்சிடும், அது நடக்கும். எனவே உலகத்தில் கபூல் செய்யப்படக்கூடிய நிறைய பிரார்த்தனைகள் என்ன செய்யணும் உண்டு. சில பிரார்த்தனைகளை இறைவன் நீங்கள் கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். உங்களுக்கு பாதிப்பட்டு நீங்க நினைப்பீங்க, அது பாதிப்பாக என்ன செய்யாது, இருக்காது என்றது ஒரு ஆழ்மனம் என்ன செய்யும் சொல்லும். இது போன்ற பிரார்த்தனைகள் உண்டு. அல்லது உங்கள் பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா உங்களை மரணிக்க செய்து இன்னொரு மூலம் என்ன செய்யலாம், நிறைவேற்ற வைக்கலாம். எப்படியோ உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேறும் என்று நம்ப வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, நீங்க முறையாக கேட்டீங்க என்று சொன்னா நான் கபூல் செய்யேன். நீங்க முறையாக கேட்டீங்க என்று சொன்னால் நீங்க நிறைய நண்பர்களை பார்க்கலாம். ஏதா இருந்தாலும் கேளுங்க, எனி டைம் நான் உங்க ஸ்போர்ட்ல என்ன செய்வேன், இருக்க முடியும். ஆனா இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்றான் கரீம், எப்ப நான் உங்களுக்கு நெருக்கமாகத்தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், எப்ப அழைத்தாலும் பதில் சொல்வேன், எப்ப அழைத்தாலும் பதில் சொல்வேன். ஆனா முதலாவது ஃப்ரெண்ட் தான் கேட்கறது, அதுதான் அல்லாஹ் தஆலா கேட்கறது. முதல்ல யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு தஆலாவால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியும். சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு இடத்தில் போய் ஒரு தேவையை கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் என்ன செய்ய வேண்டாம், அவரு அந்த இல்ஹா பண்ணி எனது கெஞ்சி கேட்க வேண்டாம், கெஞ்சி கேட்க வேண்டாம். உங்களுக்கு வர இருந்து அது வந்துடும், உங்களுக்கு வர இருந்தால் அது வந்துவிடும். நம்பிக்கை இல்லையே, நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை வளர வேண்டும். எப்படி துவா கபூல் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கிற சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கு நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க ஒரு துவா கேட்கறீங்க, நிறைய பேர் எப்படி சொன்னா பிசினஸ் முன்ன வேணும் அப்படின்னு துவா கேட்கிறேன். சவுதியில வேலை எல்லாம் முடிச்சு போட்டு நாட்டுக்கு என்ன செய்யணும், போகிறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், வர வர முன்னேறணும் அப்படின்னு நீங்க நிறைய துவா கேட்டு உம்ரால செஞ்சு நேர்த்தியால செஞ்சு நாட்டுக்கு போறீங்க. உங்களோட மனதில் அப்படி ஒரு ஈமானிய நம்பிக்கை. இப்ப நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க தெரியுமா, துவாவையும் கேட்டுட்டு ரூட்டும் போட்டுருவீங்க. அங்கதான் பிரச்சனை. துவா கேட்டு முடிச்சு அல்லாஹ் அல்லாஹ்க்கு துவா கேட்டீங்களா, இன்றைக்கு ஒரு ஒரு 5000 வருமானம் வேண்டாம். துவாவோட அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த நாள் எவ்வளவு இருக்கணும், ஒரு 6000 இருக்கணும். நீங்க துவா கேட்டு அடுத்த நாள் பாக்குறீங்க 3000 ஆயிடுச்சு. இன்னும் நல்லா துவா கேட்கறீங்க 2000, இன்னும் நல்லா துவா கடக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு துவா செஞ்சு கபூலாகலே முடிவெடுப்பீங்க. திருமணம், திருமணத்துக்காக வேண்டி எல்லாம் பேசி ஓகே ஆயிட்டு மகளுக்கு திருமணம் முடிக்க எல்லாம் ரைட் ஆயிடுச்சு. அல்லாட்ட துவா கேட்கறீங்க, ஆள் மனதால துவா கேட்கறீங்க, அல்லா கபூல் செய்ய அப்படின்னு துவா கேட்கறீங்க. திருமணம் உடஞ்சு, நீங்க துவா கேட்கறீங்க, திருமணம் உடைந்து விட்டது. என்ன முடிவெடுக்கிறது, துவாக்கே நல்ல ஒரு மருமகன், எல்லா வகையிலேயும் இவ்வளவு நாளுக்கு கூட சரியாக துவாக்கணும்னு எப்படி ஆகிட்டு அப்படியே நினைப்பீங்க. இதுதான் மனிதன் பெரிய பிள்ளை. மனிதனுடைய பெரிய பிள்ளை என்ன தெரியுமா, துவாவை பேசிட்டு இறைவனுக்கு நீ எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பிக்சரை வரம்பு வச்சுக்கணும். அந்த ரூட்ல இறைவன் வரணும். என்ன ரூட்ல, இவர் சொல்ற ரூட்ல, 5-10 ஆகணும், 15 ஆகணும், 20 ஆகணும், 30 ஆகணும், இப்படி துவா கபூல். அதே போல திருமணத்துக்கு ஒரு துவா கேட்டாரா, அப்படியே நடக்கணும். இதுதான் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி அல்ல. துஆ கேட்பது மட்டும்தான் எங்களது கடமை. நிறைவேற்றுகின்றவன் நீங்கள் எதிர்பாராத வண்ணம் மிக கௌரவமாக நிறைவேற்றுவான். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையாகும். இன்றைக்கு நீங்க இந்த கிராமப்புறத்தில் அரபிகத்தை நீங்க பார்க்கலாம், பிசினஸே போகாது, போய் கேளுங்க, அல்லாஹ் கரீம். நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த ஜனா இந்த அரசியல் தலையில போய் எவன் வந்தாலும் அவனை தலையிலே போட்டு போயிட்டு இருக்கிறத தவிர அல்லா கரீம் என்ற வார்த்தை என்ன பார்க்கலாம், அல்லா அல்லா சங்கியாக நம்ம சங்கியா வச்சுக்கலாம். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே என்னுடைய வார்த்தைகள் நிறைய பேர் எப்படி வருது, சில பணக்காரர்கள் சில ஏழைகளுக்கு சலாம் சொல்ல யோசிக்கிறாங்க, சுவாமிகளுக்கு எப்படி இருக்கீங்க, என்ன செய்யறது, எங்க இருக்கிறீங்க, இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குது அப்படின்னு அவனுக்கு சலாம் சொல்லவே தெரியல. இப்ப பார்த்தாலும் இப்படியே ஒரு வார்த்தை, உன்னாலாவது நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது ஏன் மனசு வரல, அல்லா கரீம் இல்லைன்னு நான் நினைக்கிறோம், அல்லா சங்கியாளர் சிறந்தவரே வாழ்கிறோம், அழகா சொல்லு சொல்றது கிடையாது. இந்த ஒரு திருப்தியுமே நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம் பார்க்கணும். இருக்க கூடாத சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள் ஒரு நல்ல உதாரணத்தை பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்தங்களோடு சேவையிட வேண்டும் என்று ஆதங்க பற்றி பாரா இல்லையா, அதன் பற்றி பாரு. இப்ப அந்த ஆலயத்தை எல்லாம் கபூல் செஞ்சிருந்தா உடனே என்ன நடக்கும்? அவர் எந்த கணத்துல இருந்தாரு? ஊருக்கு வெளியே உள்ள கணத்துல, அவர் ஊர்ல உள்ள கணத்துல, ஊருக்கு பக்கத்தில் உள்ள கணத்துல தான். அதுக்கு அடுத்த அந்த ஆலயம் அவர் எங்க கொண்டு போய் வைக்குது? இது சுற்றி கொடுக்குது. இது கபூல் செய்யற மாதிரி நேர எதிராக இருக்கு. நேர எதிர்ப்பா நேர பார்த்தா கபூல் செய்யற மாதிரி இல்ல, நேர எதிராக இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அங்க போற அங்கேயும் அவர் வார்த்தை சொல்றாரு, காலர் அப்து சித்தின் அப்பு இலையோ மிம்மா எது உடனே இல்லை. இவர்கள் அழைக்கக்கூடிய அந்த மோசமான செயலை விட சிறைச்சாலை சிறந்தது. அல்லாஹ்வுடன் சொல்றா, நான் கபூல் செய்தோன்றான், அவர்களுடைய தீங்கை வந்து நம்ம காப்பாற்றி சிறை சேர்க்கிட்டோம். இப்ப எங்க எங்க இருந்து வந்தவர் எங்க போயிட்டாரு? சிலத்துக்குள்ள இருந்தவர் குற்றச்சாட்டுல சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. நம்ம எப்படி யோசிப்போம்? நம்ம துவாகவே கபூல் செய்யப்படல என்ன யோசிப்போம். ஆனா அதை பற்றி ஒரு ஆதங்கம் யூசுப் பிரசாத்ல வரலாறு இருக்கல. இன்னும் சொல்ல போனால் இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். ஏ சிறைச்சோழர்களே, அப்படி என்று சொல்லி இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். இறைவன் யார் தெரியுமா? அப்படி இருந்து அப்படி அல்லாஹ்வாக அந்த துஆக்களை விளங்கியிருந்த மார்க்கெட் அப்படி புரிஞ்சிருந்தாங்க. நான் கிணத்துல இருந்து ஊரை விட்டு தூரமாக ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று அவன் நினைக்கல, அதாவது நினைக்கல. அவருடைய நம்பிக்கையெல்லாம் இறைவன் யாருன்னு புரிஞ்சு வச்சிருந்தான். அல்லாஹாலா அதாவது எப்படி ஒரு செயல்படுவான், எப்படி எந்தமாய் அவருடைய நடவடிக்கைகள் புரிஞ்சு இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி புரியணுமோ இறைவன் மீது? அதாவது என்ன தெஹ்சானு பில்லா இல்ல, அல்லாஹ்வு ஹுஸ்னு பதுபில்லா சொல்லுவான். இறைவனை பற்றி நல்லெண்ண நினைக்கிறது அது என்னது இல்லை, அந்த நல்லெண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்கின்ற தன்மை குறைவு. ஆனா அவருக்கு சிம்பிளா திருப்பி திருப்பி அந்த சின்ன எடுத்து பாருங்க, கிணத்துக்குள்ள இருந்தவர் ஒரு சிறைச்சாலை வரைக்கும் போற. ஆனால் அவர் எதுவும் அவர் சங்கடப்பட்டதாகவோ ஆரம்பப்பட்டதாகவோ இல்லை என்று சொல்ல போனா இறைவன் மீது மிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் என்பதற்கு பல ஆதாரங்களுடைய வரலாற்றில் இருக்கு. இது எல்லாம் சொல்ல போனது என்ன தாண்டி போனீங்கன்னு சொன்னால், சிறைச்சாலைக்கு அவர் சென்றதுதான் அவர் அமைச்சராகுவதற்கான காரணம். அவர் அமைச்சராகுவதற்கான காரணம் என்ன? அவர் சிறைச்சாலைக்கு சென்றதுதான். நாங்க என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நான் சிறைக்கு கைது செய்யப்படுவதும் மன்னன் கனவு காணுவதும், எப்படி மன்னன் கனவு காணுவதும், எனக்கு பக்கத்தில் உள்ள சாதாரண ஒரு தோழனுக்கும் இறைவன் எப்படி சம்பந்தப்படுத்துவான் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இறைவன் சம்பந்தப்படுத்துவான், இறைவனுக்கு தெரியுது. மன்னர் கனவுக்கும் யூசுப் அமைச்சராகும் குடும்பம் வந்து சேர்றதுக்கு என்ன சம்பந்தம்? உலகத்துல பஞ்சம் வரப்போவதற்கும் குடும்பம் சேர்றதுக்கு என்ன சம்பந்தம்? ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது அதுக்கும் யூசுப் சேர்றதுக்கு சம்பந்தம் இருக்குதா? நீங்க காரணம் போடக்கூடாது. அஸ்பாப் அல்லாவுடைய கையில் இருக்கு. அவர் எதிர்பார்க்காதவன் அல்லாஹ்வுடைய அவருக்கு கை கொடுப்பான். அதுதான் அல்லாவின் மீது ஒரு பொறுப்பு சாட்டிட்டு அவன் போதுமானவன். காரணம் நீங்க பிளான் போடணும், இறைவன் போடும். ஒரு பிரார்த்தனை செய்து உங்களுக்கு நீங்க உண்மையிலே நம்பிக்கையான ஒரு பிரார்த்தனை செய்து முறையான நடவடிக்கை எடுத்து அதுக்கு தலைகீழாக நடக்குதென்றால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கயிறின் பக்கம் எடுத்து, ஏன்னா இறைவனை பொறுத்த நீங்க கேட்டதை மட்டும் தரமாட்டான், கண்ணியமா தருவான். சும்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துக்கிட்ட வச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு சந்திச்சுக்க சாதாரண யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா அங்க என்ன கேட்டாரு? அதாவது நீங்கள் யூசுப்புக்கு என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. நீங்க தான் யூசுப்பான்னு கேட்டாங்க. அமைச்சராக இருக்கிறார், நான் தான் யூசுப், நான் தான் எனது சகோதரர். கிணத்துல இருந்தவர் அமைச்சராக இருக்கிற சந்திக்க வைக்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை, கேட்டவர்கள்லாம் வேற என்ன அமைச்சராகணும் அப்படின்னு கேட்கல. அவர் கேட்டது குடும்பம், பாலனம், தேர்தல். இந்த ஆதங்கத்தை தான் அந்த வசனங்களை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சா? அமைச்சராக்கி பேசுறான். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய அங்கீகாரம் என்பது நம்மளுக்கு தெரியாது. உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் யோசிப்பாருங்க, நீங்க அடைந்த ஒரு வீழ்ச்சியும் அடைந்த ஒரு நட்டமும் தான் நீங்க இப்ப நலவாக இருக்க ஒரு பெரிய காரணமாக இருக்கு. நீங்க எதிரே அடைந்த வீழ்ச்சி, எதிரே அடைந்த தோல்வி நீங்க இன்னைக்கு நல்லா வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கும். அதற்கு முன்னால் உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் யோசிப்பாருங்க. நம்ம அந்த நேரத்தில் நினைக்க மாட்டோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க. என்ன துஆ? யாரா இந்த அபூல் அலைக்க அபில் அஹப், அபுல் ஹபு, சுபா, ஷைபா, இதெல்லாம் நீதான் பொறுப்பு, அவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சுட்டாங்க, எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. நீங்க ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக துஆ கேட்டவுடன் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட நீங்க ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக துஆ கேட்கறீங்க. ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவன் ஊரை விட்டு உங்களே அழிச்சு வரக்கிறான். ஒரு வருஷத்துல இல்ல, நீங்க அநியாயக்காரனுக்கு எதிராக அழிச்சிரேன்னு துவா கேட்டு முடிச்சிட்டீங்க. ஒரு பத்து வருஷத்துல அந்த ஊர்ல இருந்து அவன் இன்னும் இஸ்லாம் நாயகத்தில் அடிச்சு இருக்கா? நீங்க என்ன நினைப்பீங்க?
துவா கேட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் இந்த நிலையா நினைப்பீங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியேற்றப்பட்டார். துவா கேட்ட பின்னால் 10 வருஷத்துக்கெல்லாம் பிறகு வெளியேற்றப்பட்ட நேரத்தில் அங்க ஒருவருக்கு என்ன யுத்தம் நடக்குது, பத்ர் யுத்தம். ரசூலுல்லாஹி யாரெல்லாம் சந்திச்சார்களோ அவர்களுக்கு முந்தினேவோட வட்டம் போடுறாங்க. ரசூலுல்லாஹி இங்கதான் இவர் மரணிப்பார், இங்கதான் இவர் மரணிப்பார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி இடத்தை கொடுத்து, தனி ஆட்சியை கொடுத்து, தனி சமூகத்தை கொடுத்து, ஒரு கௌரவமான விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், தோல்வியடைந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ அன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஜீதா, உங்களுக்கு நான் ஒரு கண்ணியமான வெற்றியை தருவதற்காக. இந்த இந்த பின் திரும்பி போறீங்க, உதவியாளர் ஏன் திரும்பி போறீங்க தெரியுமா, நீ அன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஜீதா, ஒரு கண்ணியமான உதவி உங்களுக்கு இருக்குது. திருப்பி வந்தாங்க சொல்லாங்க, எப்படி வந்தாங்க, அந்த உறவு உங்களுக்கு என்னது உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் நாங்கள் இறைவனுக்கு வழி போட்டு யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. துவா கேட்க வேண்டும், ஈமானோடும் இஹ்லாஸோடும் உண்மையான எண்ணத்தோடும் அந்த துவா கேட்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சூழல்கள் மாறி வரும், சூழல் நம்மளுக்கு விளங்காது, இதே மாறுது அதே மாறுதுன்னு விளங்காது. ஆனால் நமக்குரிய அந்நல்ல சூழல் அதே நேரத்தில் எப்படி நீ எதிர்பார்த்து செய்கிறது, எப்படி இருக்கு தெரியுமா, இறைவனை பற்றிய நல்லெண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ எப்ப மௌத்தடைய நிமிஷம் வந்தாலும் சரி, உங்களோட உள்ள இறைவனை பற்றிய நல்லெண்ணம் என்ன செய்ய இருக்கும். சிலருக்கு வியாபாரங்களில் ஏற்படுத்திய நஷ்டம் அவருடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்கு எல்லாம் காரணமாக எடுத்துக்கிறான், அமைச்சிக்கிறான். சிலருக்கு அல்லா விட்டாலா குடும்பத்தில் ஏற்படுத்திய பிளவுகள் அவருடைய பிளவின் காரணம் ஏற்படுத்திய விவாகரம் விளப்போ எங்கேயோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதைத்தான் பெரிய ஒரு தீர்வா என்ன செஞ்சுக்கிறான், வேறு இடங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். நாம் நாட்டில் அடைந்த நஷ்டம் இன்றைக்கு நம்முடைய குடும்ப பொருளாதார உயர்ந்திருப்பதற்கு பல காரணமாக என்ன செய்யலாம் இருக்கிறார், அவர் கௌரவமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கலாம். நீங்க ஊர்ல மார்க்கமே இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம ஊர்ல அடைந்த நஷ்டம் இன்றைக்கு ஜீரோட வாழ்வதற்கு காரணமாக என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம். எது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரப்போகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வின் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதிகமாகவே தருவான். எனவே அங்குள்ள சகோதரர்களே, துஆக்களை சிறந்த முறையில் புரிந்து உயிரோட்டம் உள்ள பிரார்த்தனைகளாக ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனோபாவத்தை அல்லாஹு தஆலா இந்த விளக்கத்தின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹு வ குல் கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி.